உள்ளமனும் கூடத்தில் ஊக்கமனும் தருநெறி உறுதியாக தள்ளறி அன்பனும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவனை பசுபோத கவலமிடுகளில் துண்டு கருணையனும் வெள்ளமத குழி சுத்தி வழத்தில் இணைந்து வருவை நிகழ்த்திப்பான். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் உரிமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் உரிய திருத்தொண்ட தொகைக்கும் பணித்த குருவாளன் வாசமலர் வெண்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவோம். கூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தவுடன் பதம் போற்றி ஊழிமணி திருவாதூரர் திருத்தாழ்வு எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கக்கூடிய அடியார் திருக்கூட்டமானுடைய பொன்னாத்தருடைய அடியாருடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு முருகன் போர்பாடும் சபையின் சார்பாக பெரியபுராண தொடர் சொற்பொழிவு மகான் ஸ்ரீ ஒடுக்கத்துசாமியுடைய திருமடத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் எல்லாமல்ல ஆடல்வெள்ளாருடைய திருவருளினாலும் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய குருவருளினாலும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே திருஞான சம்பந்த சுவாமியுடைய அருள் திருவரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுக்கக்கூடிய மாணிக்கவாசக சுவாமியுடைய அரமனை சார்ந்த நண்பர்கள் அனைவருடைய திருவடிகளுக்கும் தன்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொண்டு திருஞான சம்பந்த சுவாமிகள் திரு ஆலங்காடு என்ற தலத்திலே அற்புதமாக அருளி செய்த அந்த திருப்பதிகத்தினுடைய தொடக்கத்தினை நாம் போன வகுப்பிலே தொடங்கினோம். திருஞான சம்பந்தர் திரு ஆலங்காட்டு வழிபாடாக இரவிலே பெருமான் கனவிலே உணர்த்தியவுடன் திருப்பதிகம் அருளி செய்த ஆக இறைவனுடைய அந்த திருவருள் ஆணையினால் வெளிப்பட்ட திருப்பதிகம் என்ற குறிப்பினை உடையது இது. ஆகவேதான் வேந்தன் என்ற சொல்லை இறைவன் ஆணையிட்டு சொல்லுகின்ற அந்த நிலை கனவிலே ஆணையிடுவர். அப்படி கனவிலே ஆணையிட்டு சொன்ன அந்த திருக்குறிப்பினையும் வேந்தன் என்ற சொல்லை கொண்டு திருக்கடைக்காப்பிலே அமைத்ததனுடைய அந்த ஒரு உட்குறிப்பினையும் உடையது இந்த திருப்பதி. திருஞான சம்பந்தருக்கு கனவிலே இப்பொழுது எழுந்தருளி அவர் ஆணையிட்டது இது முதல் தடவை அல்ல. இதற்கு முன்னமையே திருஞான சம்பந்தருக்கு கனவிலே பெருமான் அருள் செய்திருக்கிறார். எங்கு எங்கெல்லாம் திருஞான சம்பந்தருக்கு கனவிலே பெருமான் வந்து அருள் செய்திருக்கிறார் திரு ஆலங்காட்டுக்கு முன்னாடி. திரு ஆலங்காட்டிற்கு அப்புறமா கனவுல தோன்றதெல்லாம் கிடையாது. திரு ஆலங்காட்டு தான் கடைசியாக பெருமான் கனவிலே தோன்றி அருள் புரிந்தது. அதன் பிறகு கனவிலே வந்து அருள் புரிகின்ற நிலை இல்ல. அதாவது திருஆலங்காடு அந்த வகையிலே ஒரு தனி சிறப்பினை உடையது. பல வகை சிறப்பு பல வகையான சிறப்பினை உடைய இந்த திருப்பதிகத்திற்கு இதுவும் ஒரு தனிச்சிறப்பு. அப்படி கனவிலே இதற்கு முன்னதாக எங்கே வந்தார், எத்தனை முறை வந்தார், அதுதான் திருஞான சம்பந்தரை நாம் இதுவரையிலும் எவ்வளவு தூரம் ரீகேப் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி எங்கே திருஞான சம்பந்தருக்கு கனவிலே நம்ம கவர் பண்ணிருக்கோம். கவர் பண்ணாம இது சிலபஸ்ல இருக்கிற சப்ஜெக்ட் தான், அவுட் ஆஃப் சிலபஸ் சப்ஜெக்ட் சொல்லி போகக்கூடிய நிலை இல்லை. இதுக்கு முன்னாடிதான் கேக்குறோம். திரு ஆலங்காட்டிற்கு முன்னதாக கனவிலே அவர் எழுந்தருளிய இடம் என்பதாக யாராவது ஒரு ஞாபகம் இருக்கா? வீழிமிழலை. திருவீழிமிழலை மிக அற்புதமான ஒரு காட்சி. திருவீழிமிழலையில இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, வீழிமிழலையில ஒரு முறை இல்ல, இரண்டு முறை கனவுல வந்திருக்கிறாரு. வீழிமிழலையில ஒரு முறை இல்ல, இரண்டு முறை கனவிலே வந்த காட்சி. முதல் இரண்டாவது முறையாக வந்த காட்சியில ஏன் கனவிலே வந்த காட்சியினுடைய சிறப்பு என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த இடத்திலே சேக்கிழார் பெருமான் உணர்ந்து ஒரு அற்புதமான ஒரு அறவுரையை நம்முடைய இந்த மண்ணுலகத்து உயிர்களுக்கு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்நாளிலே உறக்கம் என்பது மிக மிக கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே என்பதுதான் அறவுரை. இந்த உறக்கம் என்று சொல்லுகின்ற அந்த உறக்கத்திற்கு முன்னதாக எவ்வாறு இந்த உயிர் செயல்பட வேண்டும், நாம் உறங்குவதற்கு முன்னதாக என்ன செய்ய வேண்டும் என்பதை திருமுறை அற்புதமாக வழிநடத்தி செல்லுகின்றது. உண்பதற்கு முன்னாடி என்ன செய்யணும், உறங்குவதற்கு முன்னதாக என்ன செய்யணும், உறங்கி விடித்த பிறகு என்ன செய்ய வேண்டும் நியதி, இது அத்தனையும் சைவ மரபிலே இது அத்தனையும் உண்டு. அதை நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் எங்கெங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ அங்கெங்கெல்லாம் திருஞான சம்பந்தர் மூலமாகவோ சுந்தரர் மூலமாகவோ நமக்கு அற்புதமாக அந்த அறவுரையை எடுத்து வைப்பார். கனவு என்பதாக ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கனவு என்பதாக வருவதற்கு முன்னதாக துயில் கொள்வதற்கு முன்னதாக மேற்கொண்ட ஒரு நிலை என்பதாக சேக்கிழார் பெருமான் கொடுக்கின்ற அந்த முத்து அற்புதமான திருப்பாடல். அதுதான் திருவீழிமிழலையினுடைய ஸ்பெஷாலிட்டி. திருவீழிமிழலை பதிகம் வந்து திருவீழிமிழலையிலே அவர் கனவிலே எழுந்தருள்வதற்கு முன்னதாக வந்த பாடல்
பாடல் 563. இந்த இது என்ன கான்டெக்ஸ்ட், எந்த இதுல வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இல்ல, திருவிழிமிழலையில பஞ்சம் வந்துடுச்சு. இப்ப திருவிழிமிழலையிலே பஞ்சம் வந்து விட்டதுன்னு சொன்ன உடனேயே பெருமான் இப்பொழுது கனவிலே தோன்றி ரெண்டு பேருக்கும் கனவுல தோன்றார், டிஃபரண்ட் ஆர்டர் கொடுக்கிறார். ரொம்ப அற்புதமா அந்த அந்த ஒரு நிலை நம்ம எண்ணி பார்க்க வேண்டியது. நமக்கு தேவையானது இப்பொழுது மட்டும் அதை எடுத்து வச்சுக்கலாம். திருஞான சம்பந்தருக்கும் கனவுல வருவார், திருநாவுக்கரச பெருமானுக்கும் கனவுல வருவார். திருஞான சம்பந்தருக்கு என்ன ஆர்டர், என்ன ஆணை வருகிறது, அந்த சொற்கள் சேக்கிழார் பெருமான் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொன்றையும் முத்து முத்தா வைப்பார். அதே போல திருஞான சம்பந்தருக்கு எவ்வாறு அந்த கனவிலே வந்து அந்த ஆணை பிறந்தது என்பதாக ஒரு சேக்கிழார் பெருமானுக்கே உரிய தனிச்சிறப்பிலே அவர் அருளி செய்யக்கூடிய இடம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுது திருஞான சம்பந்தரனுடைய கனவிலே வருவதற்கு முன்னதாக திருஞான சம்பந்த பெருமான் துயில் கொள்ளுகின்றார்னு சொல்றார். அப்ப துயில் கொள்ளுகின்றார் என்பதாக சொல்லுவதற்கு முன்னே எவ்வாறு துயில் கொண்டார் என்பதை சொல்றார். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. 563 பாடல்ல சொல்லுவார் பாருங்க, வானாகி நிலனாகி அனலுமாகி மாருதமாய் இருசுடராய் நீருமாகி ஊனாகி உயிராகி உணர்வுமாகி உலகங்கள் அனைத்துமாய் உலகுக்கு அப்பால் ஆனாத வடிவாகி நின்றார் செய்ய அடி பரவி அன்று இரவு துயிலும்போ. துயில் என்ற நிலைக்கு முன்னாடி வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் இப்படி இறைவனை எண்ணி துதித்து அதன் பிறகு துயில் கொள்ள வேண்டும். 99% என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, டிவி பார்க்கும் போதுதான் தூங்குறோம். இன்னைக்கு 99% என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, டிவி பார்த்துட்டே இருக்கும்போதுதான் உறக்கம் வருகின்றதே தவிர, நம்முடைய சிந்தை அதாவது உறங்குவதற்கு முன்னதாக எவ்வளவு நிமிடம் ஆகும். இது சைவத்திலே கொடுக்கின்ற மரபு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. உறங்குவதற்கு முன்னதாக நாம் பெருமானை எண்ணி உறங்குவதை இனிமேலாவது நாம் இன்றிலிருந்தாவது தொடங்க. பல பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, அதை பத்தி இல்ல, பண்ணாத என் போன்றவர்களுக்கு அப்படி இறைவனை எண்ணி எண்ணி அவனுடைய அடியை பரவி அவனுடைய அந்த பெருமையை எண்ணி அவனுடைய கருணையை எண்ணி அவருடைய அடியை வாழ்த்தி ஒரு சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் அதை அங்க வச்சிருங்க சொன்னாரா. இது அதுக்கப்புறம் பெருமான் கனவுல வரார், ஆணை கொடுக்கிறார், பீடிமை கிழக்கு பீடத்தில் உனக்கு காசு இருக்கு, அவருக்கு மேற்குல இருக்குன்னு சொன்னார். அது ரைட். இப்ப உறங்குவதற்கு முன்னாடி இப்பொழுது இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் சேக்கிழார் பெருமான் காட்டுவது. இன்னொரு இடம் திருவிழிமிழலையிலேயே காட்டுறார். அது எங்கன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் இதுக்கு முன்னாடி 293 பக்கம் அதுக்கு முன்னாடிதான். அங்க என்ன பண்றாரு, இந்த தோணிபுரத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நாள் பிரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க ஞான சம்பந்தர் வராம போயிடுவாரோன்னு ஒரு ஏக்கம். இவர் பாட்டுக்கு இங்கே திருவிழிமிடலை என்று சொல்லக்கூடிய பதியிலே பல நாட்கள் தங்கி இருக்கிறார். ஒரு சில நாட்கள் அல்ல, பல நாட்கள் தங்கி திருவிழிமிடலையிலே இருக்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். ரொம்ப நாள் பிரிந்த காரணத்தினால இப்ப வீழி அதாவது காழியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து இப்பொழுது திருஞான சம்பந்தரே வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு, வர வேண்டும்னு கேட்டவுடனே இவரு இறைவனுடைய ஆணை என்ன என்பதற்கு அங்கே நிற்கின்றார். அப்பொழுது கனவிலே தோன்றுகின்றார் பெருமான். கனவுல தோன்றி அங்கே இருக்கக்கூடிய காட்சியை, காழியினுடைய காட்சியை வீழியிலே காட்டும். காழியின் காட்சி வீழியில் காட்டுதல் என்பது அது கனவிலே வந்து அருள் செய்த நிலை. இப்படி திருஞான சம்பந்த பெருமானுக்கு திருவிழிமிழலையில இரண்டு முறை, திரு ஆலங்காட்டிலே ஒரு முறை, மொத்தம் எத்தனை முறை ஆச்சு? மூணுதானா? இப்ப ஹோம்வொர்க் எடுத்து, இங்க விட்டு வேற எங்க லீக் பண்ணக்கூடாது, இங்க விட்டுட்டு வேறு எங்கே திருஞான சம்பந்தருடைய கனவிலே வந்தார் அப்படிங்கறத ஹோம்ஒர்க்கா வச்சுங்க. வராதவங்களுக்கு நீங்க சொல்லுங்க, எடுத்துட்டு வரணும் அந்தந்த பாடலை மட்டும். இப்போ திருஞான சம்பந்த பெருமானுடைய கனவிலே தோன்றி அருள் செய்த நிலை. அப்பொழுது கனவிலே தோன்றிய நிலையிலே பெருமான் அருள் செய்த நிலையை காட்டும் முகமாக முதல் திருப்பாடலிலே, துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் வழுவிப்போய் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பார், எத்தனை எத்தனை கோடி கொடுத்தாலும் தகாது, அப்படிப்பட்ட அருள் திருமுறை நமக்கு வழங்கி இருக்கிறார் திருஞான சம்பந்தபுரம். இந்த திருஆலங்காட்டு திருப்பதிகம் மிக மிக அற்புதமான ஒரு திருப்பதிகம். திருவலிவலம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலம், ரொம்ப அற்புதமான ஒரு தலமாக விளங்குது. இந்த திருவலி வலத்திற்கு இன்னொரு சிறப்பு, நம்முடைய சுந்தரர் பெருமான் அங்க போறார் திருவலிவலத்துக்கு, போயிட்டு அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட். என்னன்னு தெரியுமா? இப்ப அதை நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். திருவழிவளம் சுந்தர பெருமானுடைய தலம். அங்க அவர் அருளி செய்த திருமுறை
நல்லிசை
பாடிய நற்றமிழ் மாலை சொல்லியவே சொல்லி. அதுல ரொம்ப அற்புதமான ஒரு இடம் திருவழிவளத்திலே திருஞான சம்பந்தர் திருப்பதிகம். சொல்லியவே சொல்லி என்பதாக திருவழிவளத்திலே அவர் அருளி செய்கின்ற பொழுது திருஞான சம்பந்தர் திருவழிவளத்திலே திருப்பதிகம் அருளி செய்கின்றார். இந்த திருப்பதிகம் நம்முடைய உலகத்து உயிர்களெல்லாம் உய்ய வேண்டும் என்கின்ற நிலையிலேயும் இன்றும் அவரு ஏழாம் நூற்றாண்டுல பாடினாருங்க, ஏழாம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதனால அந்த நேரத்துக்கு அந்த பதிகம் இருந்தது அப்படின்னு இல்லாம காலம் காலத்திற்கும் எந்த காலத்திலே எடுத்தாலும் அந்த பதிகம் அந்த நேரத்திலே அந்த உயிர்களுக்குரிய பதிகமாக அது அமையும் என்பதை திருஞான சம்பந்தர் அமைத்து காட்டிய திருப்பதிகம் இந்த திருப்பதிகம். திருவழிவளம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவழிவளத்திலே அவர் சொல்லுகின்ற ஒரு செய்தி துஞ்ச வருவாரும் இருக்கக்கூடிய செய்தியோடு தொடர்புடைய செய்தி. அதனாலதான் நம்ம ஏன் ஆல் ஆஃப் அ சடன் ஏன் திருவழி வளத்திற்கு செல்லுகின்றோம்னு பார்க்கணும். திருவழி வளம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவழி வளத்து பல இடங்களிலே நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் சொல்லுவார், துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும்னு ஒரு இடம் பார்த்தோம். அப்படி இரவொடு பகலதாம் எம்மான் உன்னை பரவுதல் ஒழியேன் என்பதாக சொல்லி அந்த சீர்காழியிலே பதிகம் பார்த்தோம். அப்படி வேறு இடங்களிலே எங்கே பெருமான் சொல்லி இருக்கின்றார் என்ற ஒரு சிறு கண்ணோட்டத்திலே பார்க்கின்ற பொழுது திருவழி வளம் அற்புதமான தலம். அந்த தலத்தினுடைய திருப்பாடல் தொடங்குகின்ற பொழுதே ரொம்ப அற்புதமாக தொடங்குவார். அதுதான் அந்த திருப்பதிகம் முழுவதும் எத்துணை 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 துன்பங்கள் இருந்தாலும் அத்துணையும் கழித்து இந்த வாழ்நாளில் நம்மை சிறக்க வைக்கும் திருப்பதிகம் அந்த திருப்பதிகம். அதுல எல்லா பாடலுமே முக்கியமான பாடல் தான், ஒன்னு எடுத்தீங்கன்னு சொன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், அப்படிப்பட்ட திருப்பதிகம். ஆனா ஃபார் சாம்பிள் நீங்க எல்லாம் அந்த பதிகத்தை முழுமையாக படித்து உணர வேண்டும் அப்படிங்கிற நிலையில ஸ்வீட்டு கடைக்கு வந்திருக்கிறீங்க, ஒரு சாம்பிள் கொடுக்கறோம், வீட்டுல போயிட்டு முழுமையா அந்த பதிகத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த குறிப்பினை அந்த திருப்பதிகத்திலே வைத்து முதல் பாடல் அந்த திருப்பதிகத்துல எத்தனாவது பக்கங்க பெரிய
உள்ளையாரி உள்ள
திருவாலங்காட்டினுடைய தொடர்புடைய பாடல். பதிவு செய்கிறார் ஞானசம்பந்த பெருமான். எங்க நாம் உறங்குவதற்கும் திருஞான சம்பந்தர் முதலிய அருளாளர்கள் உறக்க நிலைக்கும் என்ன வேறுபாடு என்பதை அற்புதமாக நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாரும் தான் தூங்குறாரு, அவரும் தூங்குறாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது. திருஞான சம்பந்தர் உறங்குகின்றார், திருஞான சம்பந்தரும் உறங்கினார் என்பதாக அல்ல. துஞ்சும் போதும் துற்றும் போதும், துஞ்சும் போதும் என்பதாக சொல்லுகின்ற பொழுது நாம் உறங்குகின்ற பொழுது அறிவு உறங்கும், அறிவு விழித்திருப்பதில்லை. ஆனால் அருளாளர்கள் உறங்குகின்ற நிலை என்பதாக சொன்னால் அங்கு அறிவு விழித்திருக்கும். ஞானம் என்ற நிலையிலே ஞானம் எப்பொழுதும் இறைவனை தொழுது கொண்டே நிற்கின்ற நிலைதான். சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் ரொம்ப அற்புதமா சொல்லுவார். அப்படி இறைவனை ஞானத்தினாலே வழிபட்டு கொண்டே இருக்கின்ற நிலை. நாம உறங்கிட்டோம்னு சொன்னா அறிவு போயிடுச்சு. இந்த அறிவு என்பது எதன் துணை கொண்டு இருக்குன்னு நமக்குன்னு சொன்னா கருவிகரணங்களை துணை கொண்டுதான் இந்த அறிவு வேலை செய்யுது. கருவிகரணங்கள்லாம் இல்லேன்னு சொன்னா என்னாகுன்னா ஒன்னு ஒன்னா அது அப்படியே டிசார்டர் ஆயிட்டே போகும். புலனைந்தும் நெறிமயங்கி மதிமயங்கி அறிவு அழிந்திட்டு. ஏன் அறிவு அங்கே அழிந்தது என்பதாக சொன்னா அறிவு எப்படி அழியும் அப்படின்னா, அறிவு அழிவதில்லை, அறிவு என்பது புலன்களின் வழியாகத்தான் அது உணர்ந்து கொண்டிருக்கின்றது. நுகர்ச்சி என்பது இது புலன் வழியாகத்தான் இருக்கு. அப்படி இந்த துஞ்சல் என்கின்ற நிலை மிக அற்புதமான நிலை. வள்ளல் பெருமான் கேட்கிறார், உன்னுடைய அந்த திருவடியினுடைய அழகினை நான் நனவிலே பார்த்து விட்டேன் என்பதாக சொன்னா கண்ணு போட்டுருவேன்னு நீ நினைக்கலாம். என்னடா இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு. ஒரு குழந்தை தாயானவள் எல்லாம் அழகுபடுத்தின பிறகு ஒரு சின்ன ஒரு கருப்பு திருஷ்டி போட்டை கொண்டு வந்து அங்க டக்குன்னு வச்சிருக்க இல்லையா. அப்படி இறைவன் என்று சொல்லக்கூடிய அவனுடைய திருவடியினுடைய அழகினை நான் பார்த்து விட்டு ஐயோ இவ்வளவு அழகா இருக்கேன்னு சொல்றதுனால கண்ணு பட்டுடுன்னு அந்த ரீசன்னால எனக்கு காட்டாம வச்சிருக்கிறியா பன்னேறு மொழி அழகினை பரவி வாழ்த்தும் உன் பாதமலர் அழகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறு படும் என்றோ. கண்ணேறு பட்டுட்டும் பட்டுடும் சொல்றதுனாலதான் இவ்வளவு நாள் நீ பெண்டிங்ல வச்சிருக்கிறியா, நீ காட்டாம வச்சிருக்கிறியா அப்படிங்கிற ஒரு ரீசனை சொல்லி அப்போ ஒண்ணு பண்ண, நனவிலே காண்பித்தால் தானே நீ கண்ணு பட்டுடும் சொல்ற, உன்னுடைய அந்த பாத மலர் அழகினை கனவிலையாவது காட்டக்கூடாதான்னு கெஞ்சி கேட்கிறாரு. உன் பாத மலர் அழகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறு படுமென்றோ கனவிலேனும் காட்டு என்றால் காட்டுகிலாய், கனவுலையாவது காட்டு அப்படின்னு கேட்கிறார். அவர் கனவுல காட்டுன்னு சொல்லும் பொழுது அவருக்கு எப்ப வந்தாரு, பாதி இரவில் எழுந்தருளி. பாதி இரவு நீங்க வேணா பெருமான் வருகை காலையில நம்ம பெட் காபி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 8-9 மணிக்கு நம்ம ஆபீஸ் போற நேரத்துலதான் அவர் வந்து எழுப்புவார்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்ற என்று வருமோ அறியேன் எங்கோவே துன்றுமல வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் எப்போ வரும்னு கேட்டுட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தா இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம். அப்படி இறைவனை வழிபடுகின்ற அந்த நேரம் பாதி இரவு என்பது மிக முக்கியமானது. திருஞான சம்பந்த பெருமானுக்கு பாதி இரவில தான் எழுந்தருன்னா திரு ஆலங்காட்டு. அப்படி துஞ்ச நிற்கின்ற நிலையிலேயும் பெருமாள் சொல்றாரு பாருங்க, துஞ்சும் போதும் துற்றும் போதும். துற்றுதல் என்பதாக சொன்னால் உணவு துய்ப்பனன்னு சொல்லுவார். துய்ப்பனவும் உய்ப்பனவும் எங்க வருது, இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்தும் நீ அதுல அடுக்கிறாரு பாருங்க. எல்லா லிஸ்டையும் கொண்டு வந்து நம்ம அற்புதமா ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருவாரு நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான். அழகா கொடுத்த ஒரு நிலை. இந்த ஒரு மனிதன் என்ற நிலையிலே நமக்கு என்னென்னலாம் நம்ம சுத்தி இருக்குதோ சுத்தி இருக்கிற அத்தனையும் சிவமாக்க வைக்கும் திருப்பாடல் இந்த திருப்பாடல். ஆகவே நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு திருப்பாடலை நீங்க பாடிட்டீங்கன்னு சொன்னா அருகிலே பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்துணையும் சிவமாக மாற்றும் திருப்பாடல் இது இல்லையா. அப்பன் நீ அம்மை நீ பாடிடலாம், சிவமா நிற்க வச்சிடலாம். உங்க ஸ்பெஷல் பாட்டுல அது திருத்தாண்டவம்.
அப்பம்மை நீ நன்குடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடையா மாதரும் ஒன்பொருளும் நீ ஒருவழும் சுற்றமும் ஒருவரும் நீ உய்ப்பளவும் உய்ப்பளவும் போற்றுவாய் நீ உரையாய் நெஞ்ச துறப்பே பாய் நீ இப்பொன்னி இம்மணி இம்முத்தும் நீ இறைவன் நீ
அப்படி அப்பண்ணி அம்மை நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் அற்புதமா சொன்னார். உணவு உண்ணுகின்ற பொழுது இது பெருமானால் வர செய்த உணவு, இது பெருமானால் கொடுக்கப்பட்டதுன்னு பண்ணிட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான். அந்த உணவு பெருமானுக்குரிய உணவாக ஆயிடும். உண்ணுகின்பதற்கு உண்பதன் முன் மலர்பறித்திட்டு உண்ணாராயின் அதே நாவுக்கரசு பெருமான் கொடுக்கும் அறவுரைதான். அப்படி இறைவனை எண்ணி அந்த உணவை மேற்கொள்ளுதல் என்ற அந்த மரபினை அற்புதமாக எடுத்துக்காட்டும் நிலையை துஞ்சும் போதும் துற்றும் போதும் சொல்லுவன் உன் திறமே என்பதாக அந்த ஏகாரம் என்ற நிலையிலே அதை நிலைநிறுத்துகின்றார். பெருமானே எப்படிப்பட்ட நிலையிலே இருந்தாலும் துறக்குமா சொலப்படாய் துருத்தியாய் திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை, அப்படிப்பட்ட நிலையிலே நிற்கக்கூடிய நிலை திருஞான சம்பந்த பெருமானுடைய நிலை. அந்த நிலையிலே வந்து பெருமான் உணர்த்திய போது துஞ்ச வருவாரும் துஞ்ச வருவாரும்னு சொன்ன ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாரு சேக்கிரார் பெருமான். அவ்வளவுதான், பின்னாடி அப்படியே சரசர சரசரன் பிளாஷ்பேக் ஓட்டுறாரு. துஞ்ச வருவாரும் என்ற ஒரு சொல் சேக்கிரார் பெருமானுக்கு வரலாற்றுக்கு எவ்வளவு உதவியா இருக்கு பாருங்க. கனவிலே வந்திருக்கிறார், கனவிலே உணர்த்தி இருக்கிறார் என்ற அத்துணை நிலையிலே சேக்கிரார் பெருமானுக்கு அந்த திருவருளானது அங்கே ஓடுகின்றது. பதிகத்தை எடுத்து படிக்கின்ற பொழுது சேக்கிரார் பெருமான் இங்க வந்துட்டார், திருஆலங்காட்டுக்கு வந்திருக்கிறார். திருஆலங்காட்டிற்கு வந்த உடனேயே பெருமான் என்ன செய்தார்னு தெரியாது, ஆனா உடனே பதிகத்திற்கு உள்ள போவார். பதிகத்திற்கு உள்ளே போனவுடன் துஞ்ச வருவாரும் என்ற எடுத்த அந்த மொழி அற்புதமான மொழி. இந்த மாதிரி திருஞான சம்பந்த பெருமான் திருஞான சம்பந்த பெருமானுடைய பதிகத்திலேயே ஒரு சொல்லை எடுப்பார் சேக்கிரார் பெருமான். திருஞான சம்பந்த பெருமானுடைய பதிகத்தில ஒரு சொல்லை எடுத்து அந்த சொல்லுக்கு ஒரு புதிய ஒரு சொல்லை, புதிய ஒரு அனுபவத்தை கொடுப்பார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னா, குடம் உடைந்து பூம்பாவை வெள்ளவர், குடம் உடைஞ்சு பூம்பாவை வெளியிலே வரக்கூடிய அந்த அந்த நிகழ்ச்சின்னு வச்சுங்களேன். அந்த நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன பதிகம் பாடினாரு, எங்க பாடினாரு, வேர், வென், வாட், ஹவு, மட்டிட்ட புண்ணை, அற்புதமான திருப்பதி. இந்த மட்டிட்ட புண்ணை பாடல் யாரு தெரியும், இந்த பக்கம் மகளிருக்கு உங்களுக்கு தெரியுமா, நீங்க பாடுங்க. பார்த்துதான், பார்க்காம எனக்கும் தெரியாது. பெண்ணின் நல்லா இருக்கு. பேஜ் நம்பர் என்ன
சார்,
இசையோட பாடுறீங்கல்ல, நீங்க பாடுங்க, நீங்க பாடணும்னு தான் கொடுத்து.
எழுநூத்தி நாலு.
இந்த பதிகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பதிகம், மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டிய திருப்பதிகம், சும்மா தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஓபி அடிக்கிறது இல்ல. இந்த பதிகம் மிக அற்புதமான திருப்பதிங்க. இந்த திருப்பதிகத்தினுடைய ஒரு சொல்லை எடுப்பார், இந்த திருப்பதிகத்தினுடைய அந்த ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வருகின்ற சொல் எது அப்படின்னு பார்ப்பார். அது எது என்பதாக சொன்னால் அது போதியோ பூம்பா, போதியோ பூம்பாவாய். இந்த போதியோ அப்படிங்கிற சொல், அந்த சொல்லை சேக்கிரார் பெருமான் எப்படி அதை போற்றுகின்றார்னு சொன்னா, இது அமுத வாக்கு என்பதாக சொல்லி அந்த சொல்லை எடுப்பார். நமக்கு இல்லனா தெரியுமா, போதியோன்னா போய்ச்சோ அப்படின்னு நம்ம திருஞான சம்பந்த பெருமானுடைய வாக்கினை உணர்ந்து உணர்ந்து இந்த போதியோ என்ற அந்த வாக்கினை அமுத வாக்குனார். ஏன்னா ஒவ்வொரு முறை அந்த அந்த பாடல் அமைக்கின்ற பொழுது அந்த போதியோ என்பதுதான் குடத்துக்குள்ள போய் அந்த பூம்பாவையினுடைய பெண் என்று சொல்லக்கூடிய அதை வளர்த்த அந்த ஒரு சொல் போதியோங்கிறது. திருஞான சம்பந்தருடைய வாயிலே இருந்து வந்த அந்த சொல் போதியோ அப்படின்னா அங்க கொஞ்சம் அப்படி அந்த வளர்ந்துருச்சு, அடுத்ததா வளர்ந்தது சமன் சாக்கிய திருப்பாட்டில் முழுமையாக வளர்ந்து வெளிப்பட்டது. அப்படி அந்த ஒரு குறிப்பு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரியான குறிப்பு சேக்கிரார் பெருமானால் மட்டுமே கொடுக்கக்கூடிய வாக்கு. போதியோ என்பதை அந்த பதிகத்திலே இருந்து எடுத்து அந்த சொல்லுக்கு அமுத வாக்கு என்பதாக கொடுத்த ஒரு சிறப்பு உண்டு. அது நம்ம பின்னாடி அந்த அந்த இடம் வருகின்ற பொழுது ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி. இப்பொழுது செக்கிழார் பெருமான் துஞ்ச வருவாரும்னு எடுத்த உடனேயே அந்த துஞ்ச வருவாரும் என்ற எடுத்த அந்த மொழியை அப்படியே எடுத்து ஆளுகின்றார். அந்த திருப்பதிகத்தை அவருடைய அந்த மொழியிலே அமைக்கின்றார். பதிக வாக்கு அப்படியே வருகின்றது. துஞ்ச வருவாரும் என்ற சொல்லானது கனவிலே வந்திருக்கிறார், கனவிலே ஆணை கொடுத்திருக்கிறார் என்ற அத்துணை நிலையையும் கொடுத்து சேக்கிழார் பெருமான் மூன்று திருப்பாடல்களிலே திருஆலங்காட்டிலே நடந்த நிகழ்ச்சியை காட்டுகின்றார். அப்படி துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும், இரண்டாவதா சொன்னது தொழுவிப்பார். மூன்று நிலை சொல்றார். ஒன்று துஞ்ச வருதல், இரண்டாவது தொழுவிப்பாரும், இரண்டாவது மூன்றாவது வழுவி போய் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பாரும். இறைவனுடைய அந்த கருணை ரொம்ப மேல்நிலையில துஞ்ச வருதல் தொழுவித்தல், அதற்கு மேல பாத்தீங்கன்னா வழுவி போய் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவித்தல். இது எப்படி ஆர்டர்ல போகுதுன்னு கேட்டீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்ல போ, கொஞ்சம் துஞ்ச வருதல் தொழுவித்தல் வழுவி போய் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவித்தல். துஞ்ச வருதல் என்ற நிலைக்கு அடுத்தபடியாக தொழுவிப்பாரும் என்பதாக சொன்னார். நமக்கா எதுவும் தெரியறதில்லை. பெருமான் தொழுவிப்பாரும் என்ற அந்த பெருமானுடைய செயல் வழியாக நமக்கு எடுத்து காட்டுவது இந்த ஆன்மாவிற்கு அதுவா ஏதாவது தெரிஞ்சுக்குமானா தெரிஞ்சுக்காது. அறிவிக்க அறிவது ஆன்மா. இறைவனை தொழ வேண்டும் என்பதாக சொன்னால் அவன் எப்படி தொழ வைக்க வேண்டுமோ அந்த முறையிலே அந்த ஆன்மாவை தொழ வைத்து காட்டுகின்ற அந்த நிலைக்கு தொழுவிப்பாரும் என்ற நிலை. நாம வணங்குறோம் நினைச்சுட்டு இருக்கிறோம், ஆனா பின்னாடி இருந்து பெருமான் வணங்க செய்ய நாம் வணங்குகின்றோம். அது தொழுவித்தல் என்ற நிலையிலே அமைகின்ற நிலை. அறிவிக்க அறிதல் ஆன்மாவினுடைய குறையது. மூன்றாவதா சொல்றார், வழுவி போய் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பாரும். இது ரொம்ப முக்கியமான ஒரு நிலையாக அமைந்திருக்கின்றது. நம்முடைய நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கும், பாத்தீங்கன்னா திடீர்னு லிங்க் கட் ஆகும். எதனால கட் ஆகுதுன்னு யாருக்கும் தெரியாது. நம்முடைய வாழ்வு என்பதாக சொல்லுகின்ற அந்த வாழ்க்கை நிலையில பாத்தீங்கன்னா தினமும் கோயிலுக்கு வந்துட்டு தான் இருப்பான், திடீர்னு பார்த்தா வரமாட்டான். என்னாச்சு யாருக்கும் தெரியாது. அப்ப அவனே தான் கேட்கணும், என்னாச்சு இவ்வளவு நாளா தினமும் பிரதோஷ காலத்துல ஒருத்தர் அட்டன் பண்ணிட்டு இருப்பாரு, பிரதோஷ காலத்துல போனீங்கன்னா இவரை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. அப்படி பிரதோஷ காலத்துல வந்துகிட்டே இருப்பாங்க, பிரதோஷ காலத்துல பாத்துக்கிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா இருக்க மாட்டார். பெரிய புராண கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சப்ப எத்தனை பேர் வந்தாங்க, பெரிய புராண கிளாஸுக்கு முத முதல்ல முதல் வருஷங்க எத்தனை பேர் வந்துட்டு இருந்தாங்க, அதுல பல பேர் இல்ல வந்துட்டு தான் இருந்தாங்க, பல பேர் இல்ல. ஏன் இப்படி நாம் ஒவ்வொன்றாக சிந்திக்கின்ற பொழுது பெருமானுடைய அந்த நிலை குறிப்பு என்ன என்பதாக நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு என்று சொல்லக்கூடிய வாழ்வினை நாம் பெருமானை முன்னிறுத்தி நாம வாழ்வு நடத்திட்டு இருக்கிறோங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பெருமான் பின்னாடி இருந்து இவன் ஒழுங்கா போறானான்னு பாப்பான். பெருமான் பின்னாடி இருந்து ஒழுங்கா போறனான்னு பாக்கறங்கிறது பின்னாடி இருந்து அவர் பார்த்துட்டு இருக்கிறது நமக்கு தெரியறதில்ல. அப்படி ஒழுங்கா போலன்னு சொன்னா அப்படி தட்டி தட்டி டேய் இந்த பக்கம் போகாதரா அப்படின்னு சொல்லி வழி நடத்தி போக வேண்டும்னு நாம பெருமானுக்கு உணர்த்தணும், அப்பதான் உணர்த்துவார். தி அனதர் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உனக்கு நான் உணர்த்த அது மணிவாசக பெருமான் வந்து ரொம்ப அற்புதமா சொல்லுவார், நான் உனக்கு உணர்த்த வேண்டும், என்னை வழி நடத்துன்னு சொல்லணும். நீ என்ன பாட்டு விட்டுருப்பா, நான் என்ன வேணா பண்ணுவேன், நீ எதுவும் கேட்க கூடாதுன்னா விட்டுருவார். உங்களுடைய டிசிஷன் அது, நான் எங்க வேணா போவேன் என்ன வேணா பண்ணுவேன், நீ ஆனா கடைசியில நீ எங்க வரணும், வீட்டுக்கு தானே வரணும், அவருடைய திருவடிக்கு தான் வந்தாவணும். கடல்ல இருக்கக்கூடிய மாலுமி காக்காவை துரத்தி விட்டான்னா ஒரு அற்புதமான உதாரணம் சொல்வாரு வாரியார் சாமி. கடல் நடுக்கடல்ல போயிடுமா கப்பல், போனதுக்கு அப்புறம் காக்காவும் சேர்ந்து போயிடும். இந்த காக்கா நடுக்கடல்ல போனதுக்கு அப்புறம் மாலுமி ஓ காக்கா இங்க உட்காந்துருக்கேன்னு சொல்லி அந்த காக்காவை துரத்தி விட்டுருவான். துரத்தி விட்டோன்னா இந்த காக்கா என்ன பண்ணும், போயிடும். போனதுக்கு அப்புறம் சுத்தி 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 பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுமா, வேற வழி இல்ல, எங்க வரணும், அப்படிதாங்க வந்தாங்க. நீ எங்க வேணா போ, என்ன வேணா பண்ணு, எத்தனை வேணா பண்ணு, ஆனா கடைசியில நீ வர வேண்டிய இடம் இறைவனுடைய திருவடி ஆகிய சிவத்தினுடைய திருவடிக்குத்தான் நீ வந்தாக வேண்டும் என்பது அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்லிய மொழி. ஆக பெருமான் என்று சொல்லக்கூடிய அவர் இந்த ஆன்மாவை வழிநடத்தி செல்லுகின்ற பொழுது இந்த ஆன்மாவிற்கு உணர்த்துவர். அப்படி வழுவி போய் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பாரும். இது அவர் வேண்டி கேட்டுக்கொண்டது. அங்கெங்கயாவது எப்பயாவது ரொம்ப கஷ்டப்பட்ட நிலை என்பதாக நிலை எழுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐந்து புலன்கள் இருக்கு பாத்தீங்களா, அது இருக்கிற வரையிலும் எவ்வளவு பெரிய நிலையில எவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்தாலும் அப்பப்ப கொஞ்சம் வந்து அது தலை காட்டிட்டு போகும். நமக்கு எப்பவுமே தலை காட்டிட்டு இருக்கு, அப்பப்ப பெருமான் திருவள்ளுவர் வந்துட்டு இருக்கு ரிவர்ஸ்ல. அருளாளர்கள் நிலையிலே வாது செய் புலனால் வருந்துதல் செய்கின்றேன் வருந்துரா வண்ணம், தாது செய்பவனே அருணையம் கோயில் சந்நிதிக்கு யான் வர அருளே என்பதாக கேட்பார் வள்ளல் பெருமான். வாது செய் புலன் என்பதாக சொல்லுவார். ஏன் வாது செய் புலன்? இந்த புலன்கள் இருக்கின்ற வரையிலும் எப்பப்பாவது கொஞ்சம் அப்படி தலை காட்டிட்டு போகும். அப்படி தலை காட்டிட்டு போறப்ப எல்லாம் பெருமானே பெருமானே உன்னுடைய திருவடியிலே கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா போதும், எந்த ஒன்றுக்குமே ஒரு துளி அளவு இடம் கொடுத்தா என்ன ஆகும்னா அது கடல் மாதிரி உள்ள புந்து அப்படியே வைரஸ் சொல்றா இல்லையா, அந்த மாதிரி உள்ள போனதுக்கு அப்புறம் அதோட வேலையை காமிச்சிடும். அப்படி சிறு சிறு நிலையில கூட என்ன பண்ணுவார் பெருமான், அப்பப்ப அதை அப்பப்ப தொடச்சிருவார். அப்பப்பொழுது வருகின்ற அழுக்கினை தொடக்கின்ற நிலை, அப்படி திருஞான சம்பந்த பெருமான் இதே திருவழி வளத்துல கேட்கிறார். ஐந்து புலன்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த ஐந்து புலன்களினாலே திருஞான சம்பந்த பெருமான் அஞ்சிய ஒரு இடம் என்பதாக சொன்னால் இந்த ஒரு இடம். திருஞான சம்பந்த பெருமானே பெருமானிடத்திலே விண்ணப்பம் செய்யறார்னா எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. இந்த ஐந்து புலன்களும் மாறி நின்றனை மயக்கிடும் பஞ்ச புலனைந்து. அடுத்ததா மணிவாசக பெருமான்கிட்ட போனீங்கன்னா அங்க அவரு இது இப்படிப்பட்டதுப்பா அப்படின்னு காப்பாரு. ஐந்து புலன்கள் என்பது அவ்வளவு சாதாரணமா நீ எடை போட்டுறாத, அதை மடைமாற்றம் செய்வதுதான் உன் கையில இருக்கு, அப்படி மடைமாற்றம் செய்து வைத்துக்கொள் என்பதை காட்டுகின்ற நிலையிலே தாயும் நீயே தந்தை நீயே. அந்த பதிகம் திருவழி வளத்து பதிகத்திலேயே மிக முக்கியமான பதிகங்க. ஓதுவார விட்டு திருவழி வளம் பதிகம் ஒன்று பாடுங்கன்னு சொன்னா எங்க போவார்னு கேட்டீங்கன்னா தாயும் நீய தந்தை நீயக்கு தான் போவார். அப்படி தாயும் நீய தந்தையும் நீய திருப்பதிகம் அந்த அற்புதமான நிலையும், முனிவாசக பெருமான் மாறி நின்றனை மயக்கிடும் பஞ்சப்புலனைந்து அந்த ஒரு பாடலையும் நாம் பாடி பெருமானுடைய திருவடியை தொழுவோம்.
தாயும் நீயே தாயும் நீ
Yeah.
வருவாரும் தொழுவிப்பாரும் வழுவிப்போய் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பாரும் முனை நட்பாய் வஞ்சப்படுத்தொருத்தி வானாள் கொள்ளும் வகை கேட்டு அஞ்சும் பழையனூர் ஆலங்காட்டியம் அடிகள். 70 வேளாளர்கள் அத்தனை பேரும் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டார்கள். எதற்கு? சொன்ன சொல்லை காப்பாற்றுறதுக்கு. சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்காக 70 வேளாளர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்த நிலை, அதை கேட்டா தொண்ட மண்டலமே அஞ்சுமா? அதை எண்ணுகின்றார் திருஞான சம்பந்த பெருமான். அஞ்சும் பழையனூர் ஆலங்காட்டியம் அடிகள்னர். அப்படி முதல் பாடலிலே மிக அற்புதமாக பதிவு செய்த ஞான சம்பந்த பெருமான் இரண்டாவது திருப்பாடல் முதற்கொண்டு நாம் இந்த பதிகத்தை ஒவ்வொரு பாடலாக சிந்திப்போம் என்பதாக சொல்லி இரண்டாவது திருப்பாடல்.
கேடும் பிறவியும் ஆக்கினாரோ
பிடிச்சு வச்சிருக்கிறார் என்ற அந்த நிலை ரொம்ப அற்புதமான ஒரு சூட்சுமம். அவருக்கு தான் முடியாது. உயிரானது இந்த உடலிலே தங்குமா தங்காதான்னு சொன்னா, இந்த உயிருக்கு இந்த உடலிலே இருப்பது என்பது விருப்பம் இல்லாத ஒண்ணுதான். இன் அதாவது ஒரு உயிரினுடைய ஒரு இயல்பு என்பதாக சொன்னா, இந்த உயிருக்கு இந்த உடலில புகுந்து இருக்கின்ற அந்த நிலை என்பது, இது உடல்ல உள்ள புகுந்தோடனே எப்ப வெளியில வருவோம் என்கின்ற நிலைதான் உயிரினுடைய உண்மை இயல்பு. உயிருக்கு இதுல இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. ஆனா பெருமான் என்ன பண்றார், இடிச்சு இழுத்து அதை கட்டி உள்ள அனுப்புறார். இதுதான் வித்தகனார் என்ற செயல். வித்தகனார்னா சும்மா இல்ல. ஏ அப்ப யோசிக்கிறார், சரி இந்த உயிரை இந்த உடலுக்குள்ள இது இருக்கிற மாதிரி செய்யணும், இதுக்கு விருப்பம் பண்ணும், இதுக்கு அப்படிங்கறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறார். அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு டூல் வச்சிருந்தார். அந்த டூலை வச்சு கையாளுறார். என்ன டூல் அது அப்படின்னு சொன்னா, அதற்கு மாயை என்ற டூல் யூஸ் பண்றார். என்ன டூல்? மாயைங்கிறது. இந்த மாயை என்ற அந்த ஒரு கருவி இல்லைன்னு சொன்னா இது உள்ள இருக்காது. உள்ள போனோடனே இதுக்கு துன்பமா தெரியும், ஒன்னுத்தையும் இது சாதிக்க முடியாது. மாயை என்ற அந்த ஒரு கருவி வந்து விட்டோன்னு என்ன ஆச்சு, இது என் புள்ள, இது என் மனைவி, இது என் வீடு, இது என் கதவு, இது என் படி, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இதை உள்ள விட்டு போகுங்கிறீங்களா? அப்புறமா இது என்ன பண்ணும், இது உண்மையான நிலை மாறி இது என்ன ஆகும், ஐயோ இதை விட்டுட்டு நான் போறேன்னா 70 கோடி ரூபாய் சொத்து விட்டுட்டா போறேன், எவன் அனுபவிப்பானோ இத்தனை நிலம் இப்படி
75 லட்சம் கோடி
75 லட்சம் கோடியா சுவிஸ்லாந்து, இது எங்க வரும் கணக்கு சொல்லுங்க. இது அத்தனையும் பெருமான் பண்ற அந்த வேலைங்க, பெருமானுடைய அவருதான் பண்றாரு. கர்த்தா யாருன்னு கேட்டீங்கன்னா அவருதான். இதுக்கு அத்தனையும் மேல ஆசையை உண்டு பண்றாரு. இது அத்தனையும் மேல இது இருக்கின்ற பற்றுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இத பற்று என்கின்ற நிலையிலே உடலை பற்றி கொள்ளும், பசை போல பட்டிடும். அந்த உடல்ல இருந்து அது வர்றதுக்கு ஆன அந்த அத்துணை அந்த நிலையையும் மாற்றி இது உடல்லையே இருக்கணும்ன்ற அந்த யாக்கை என்ற நிலையிலே உயிரை உடலிலே கட்டுவதினாலே அதற்கு யாத்தல் என்று பெயர். யாத்தல் என்பது கட்டுதல், அதனாலதான் யாக்கைன்னு பேரு. யாக்கை அப்படின்ன உடனே நீங்க நினைக்கணும், இட் இம்ப்ளைஸ் உயிரை கட்டிதான் வச்சிருக்கிறாரே தவிர இது உள்ள கட்டப்பட்டு இருக்கிறது. அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி, அப்ப கட்டப்பட்ட நிலையிலே இது உள்ள இருக்கு. அப்ப உள்ள இருக்குன்ற நிலையிலே இது எப்பொழுதும் வெளியில போகணும்ன்ற நிலையிலே இதை மாயை என்ற நிலையிலே இதை உள்ள வச்சு, இது ஏன் இது உள்ளே வைக்கப்பட்டதுன்னா, இது நல்வினை தீவினைன்னு செய்யு, செய்ததன் பிறகு அதன் அடிப்படையிலே உனக்கு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்கின்ற நிலை வரும். அப்படி அந்த பிறப்பு இறப்பு காரணமாக அதிலே உனக்கு பக்குவம் ஏற்படும். பக்குவம் ஏற்பட்ட பிறகு பிறப்பிற்கும் இறப்பிற்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலை உண்டுன்னு நீ எப்ப தெரிஞ்சுக்கிறியோ அப்ப மூணாவதா இருக்கக்கூடிய இடத்தை நான் காட்டுகின்றேன் என்பதாக காட்டியதுதான் கேடு என்ற பிறப்பையும், கேடு என்ற இறப்பையும், பிறப்பையும் அப்பாற்பட்டு வீடு என்ற ஒரு மிகப்பெரிய பேரு மூன்றாவது இடம் உண்டு என்பதை இந்த உயிருக்கு காட்டும் அற்புத அந்த நிலையை இங்கே திருமயான சம்பந்த பெருமான் அமைக்கிறார். கேடும் பிறவியும் ஆக்கினாரும், ஆக்கினாரும் பிறப்பு இறப்பு வருதுன்னு சொன்னா எதனால வருது? சும்மா நீங்களே போய் பிறந்துக்கிறதா, நானே இறந்துக்கிறதா, என்ன கணக்குது? இன்னைக்கு இருந்தா நாளைக்கு இல்ல, ரைட்டு ஒத்துக்கிறோம், யாக்கை நிலையாமை ஒத்துக்கிறோம். ஆனால் பிறப்பு இறப்பு ஏன் வருதுங்கறத யாராவது சிந்திக்கிறோமாங்கிறத பாக்கும். இறந்த பிறகு இன்னொருத்தரை பார்த்து இன்னொருத்தர் பாவப்பட்டு இன்னொரு இவ்வளவு நாள் இருந்தாரு இப்ப இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இருக்கின்றவன் இறந்தவனை பார்த்து பரிதாபப்படுறது நிறுத்தின்னு. ஏன்னா நீ என்னைக்காவது ஒரு நாள் போக போற, நீ என்னைக்கா ஒரு நாள் உன்னை பார்த்து இன்னொருத்தன் சொல்ல போறான், நீ உண்மையிலேயே நீங்க இருக்கிற மாதிரி இருந்தா ரைட்டு ஐயோ போயிட்டாருன்னு நீ வருத்தப்படலாம். ஆனா நீயும் போறக்கூடிய ஆள் தானே, நீ என்ன அதை பார்த்து வருத்தப்படுறது? அப்ப இறப்பு பிறப்பு பிறப்பு இறப்பு என்கின்ற நிலையிலே பெருமான் இதை வினையினை கொண்டு வந்து ஊட்டி இதற்கு கொடுப்பது அவன்தான். இதுல வேற எந்த விதமான உங்களுக்கு சந்தேகமும் வேணாம். பிறப்பு இறப்பு எனக்கு வருதுன்னா அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா இறைவன் தான் காரணம். செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் கொடுப்பானும், அதன் பயனை கொண்டு வந்து கொடுக்கறது யாருன்னு கேட்டா இறைவன் தான். அதனாலதான் இறைவன்ட்டு அது இருக்கிறதுனாலதான் இந்தியாலையும் ஆளுங்க பிறக்கிறாங்க, இல்லைன்னா எல்லாருமே வந்துட்டு அமெரிக்காலதான் பிறப்பீங்க. நம்ம கிட்ட மட்டும் நம்ம அந்த சான்ஸ் இருந்ததுன்னு சொன்னா, நான் பிறப்பது என்னுடைய கையிலேயே பெருமான் கொடுத்துட்டாரு, நீ எங்க வேணா பிறகுன்னு சொன்னிட்டாருன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம என்ன இங்க இதுல நம்ம அல்சூர்லயா வந்து பிறக்கணும்னு நீங்க என்னவீங்க? சான்ஸ் கொடுக்கறாருன்னு வச்சுங்க, அடுத்த பிறப்பு வேறவர் யூ வாண்ட் நீங்க அங்க பிறந்தலாம் அப்படின்ட்டு பெருமான் அப்படிலாம் ஆச்சு. வினைக்கணக்க அழகா பார்த்து அழகா செட்டில் பண்ணி பரிசல் பண்ணி அமிச்சுதான் எல்லாருக்கும் அமைக்கிறார். அப்படி பிறப்பு இறப்பு எங்கே நிகழ வேண்டும், எத்துணை காலம் இது இந்த ஆன்மா அதில இந்த உயிரோடு இருக்க வேண்டும் என்ற அத்துணையும் நிர்ணயம் செய்யக்கூடியது பெருமான். ஆகவே அவரை வித்தகனார் என்பதாக சொல்லி கண்டப்பத்து 7வது திருப்பாடலிலே அந்த வித்தகனாரனுடைய செயலை சொல்லுவார் முனிவாசகர்
பெருமான்.
பாசம் மறு தருளி,
நித்தனி
பத்து மிக முக்கியமான திருப்பாடல் அதிகம் திருவாசகத்திலே. ஏன் சொன்னீங்கன்னா, கண்டப்பத்து என்கின்ற பகுதியில மணிவாசக பெருமான் பல பல அந்த அகச்சான்றை தெரிவிக்கும் திருப்பாடல் கண்டப்பத்து. பின்னோக்கி நின்ற நிலை, இனி வரப்போகின்ற நிலை, அத்துணையும் இணைத்து காட்டுவார் கண்டப்பத்து. பலமுறை அந்த பதிகத்தை மீண்டும் மீண்டும் மணிவாசக பெருமானுடைய அந்த திருவடியிலே வைத்து நம்ம படிக்கும். வீடுமாநெறி விளம்பிய நிலை விகிர்தனாராம் விகிர்தனார் காடும் சுடலையும் கை கொண்டு ஆலங்காடுன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அங்க அம்மை அம்மை காண ஆடுகின்ற நிலைன்னு பார்த்தீங்கன்னா அது காடு சுடலை பேய் வெந்நீர் இது அத்தனையும் தான் மீண்டும் மீண்டும் அங்கே வந்து காட்சி கொடுக்கும். அப்படி பெருமானுடைய அந்த காட்சி காடும் சுடலையும் கை கொண்டு எல்லி கணப்பேயோடு ஆடும் பழையனூர் ஆலங்காட்டியம் அடிகள்னு சொல்லி மூன்றாவது திருப்பாடல் வெந்த அந்த பொடி நீற்றை பூசிய நிலையை சொல்லுவார். கண்ணி கண்ணி தலையிலே சூடப்படும் மாலைக்கு கண்ணின் பேரு. அப்படி கொன்றை மாலையை தலையிலே சூடி இருக்கிறார் ஒன்று. இரண்டாவது கனல் ஆடுதல், கையிலே அங்கே கனலாடி நிற்கின்ற அந்த காட்சி. வெந்த பொடி நீற்றை விளங்க பூசும், உயிர்கள் விளங்குவதற்காக பூசும் திருநீர் அது, அதனால அது விளங்க பூசும் திருநீர். விகிருதனார் கொந்தன் பொழிச்சோலை, கொத்து கொத்தாக அங்கே சோலையிலே பூக்கள் தோன்றுகின்றதாம். கொந்தன் பொழிச்சோலை, தன் என்பது குளிர்ச்சி. இப்படி கொத்து கொத்தாக தோன்றுகின்ற நிலையிலே ஒன்று பொழில் என்பது இயற்கையாக தோன்றுவதற்கு பொழில்னு பெயரு. செயற்கையாக பெருமானுக்கு என்று வைத்து அதற்காக பூவினை வளர்க்கின்ற நிலைக்கு சோலைன்னு பெயர். பொழில் சோலை இந்த இரண்டும் இணைக்கிறார். இயற்கையாக நின்ற பொழிலும் அடியார்கள் பெருமானுக்கென்றே அந்த திருப்பள்ளி தாமத்திற்கென்றே வைக்கும் சோலையும் இரண்டும். கொந்தன் பொழில் சோலை அறவில் தோன்றி கோடல் பூத்து, அதுல கோடல் என்பது காந்தல் மலர். காந்தல் மலர் வந்துட்டு எதற்கு ஓமையா எப்பவுமே சொல்லுவாங்கன்னா கைக்கு ஓமையாக சொல்லுவார்கள். எப்பவுமே கைக்கு ஓமை காந்தல் மலர். ஆனா இங்க பெருமானுடைய அந்த சோலையிலே பூக்கின்ற அந்த காந்தலை கைக்கு உண்மையா சொல்லல. எப்படி சொல்றார் ஞான சம்பந்தரா, இந்த காந்தல் எப்படி தோன்றுகிறது, பெருமான் அந்த மேனியிலே அணிந்திருக்கக்கூடிய அரவம் போல தோன்றுகின்றதா. இப்படி இருக்குல்ல, ஐந்து தலை நாகம் போல ஒன்னு ஒண்ணும் அப்படி நிக்குதான். அப்படி அரவில் தோன்றி கோடல் பூத்து, அரவு என்பது அங்கே அற்புதமாக அந்த அரவத்தை குறிக்கும். அரவில் தோன்றி கோடல் பூத்து அந்தன் பழையனூர், அப்படி குளிர்ச்சியடைந்த அந்த நிலையிலே இருக்கக்கூடிய பொழிலும் சோலையும் இருக்கக்கூடிய திரு ஆலங்காட்டு என்பதாக சொல்லி நான்காவது திருப்பாடல். இனி எப்படி சக்தியும் சிவமுமா பார்க்கிறார் இல்லையா கைலை காட்சி, அதை போல இங்க ஒரு சின்ன ஒரு கைலை காட்சியை
காட்டுவார்.
பெண்ணும் ஆணுமாக வருகின்ற நிலை, சக்தியும் சிவமுமாக எங்கேயும் காணுதல் என்பதுதான் கைலை காட்சி. கைலை காட்சி என்பது வேறொன்றும் அல்ல, பார்க்கின்ற பொருள்கள் அத்துணையும் சக்தியும் சிவமுமாகவே எல்லா இடங்களிலேயும் இருக்கிறது என்பதாக காணுகின்ற நிலை. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப மயில் பெண்மயில் ஆண் மயிலோடு, கோழி ஆண் கோழி பெண் கோழியோடு, மானுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா மான் ஆண்மானா பெண்மான், அதனுடைய குழந்தை இன்னொரு மான் மான் மரி, அது குழந்தை. இந்த மூன்று திருஆலங்காட்டிலே இது அத்தனையும் காட்டுகின்ற, ஒவ்வொரு பாடலையும் ஒன்னொன்னையும் காட்டுவார். இப்படி நம்ம பின்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா, கலை என்பது ஆண்மான், பிணை என்பது பெண்மான், அது ரெண்டுத்துக்கும் நடுவில் மான் மரி என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஒரு குழந்தையும் நடுவில் இருக்கும், சத்து சித்து ஆனந்தமாக நிற்கும் நிலை. திருஞான சம்பந்த பெருமான் இயற்கையா பாக்குறார், இயற்கை அல்ல, இயற்கையிலே சிவத்தை காணும் நிலை. அப்படி ஞான சம்பந்த பெருமான், பால மதிசென்னி படரச்சூடி பழியோரா காலன் உயிர்னர். இந்த மதியை சொல்லுகின்ற பொழுது பாலமதி, ஏன் பாலமதியினர், பாலன் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த பெருமான் மார்கண்டேயர் என்று சொல்லக்கூடிய அவனுக்கு அருள் செய்கின்ற நிலையை சொல்ல வருகின்ற நிலை. ஆகவே குறிப்பாக மதியை சொல்ல வருகின்ற போது அது பாலமதி, அந்த சின்ன வளராத நிலையிலே இருக்கக்கூடிய மதிக்கு பாலமதி அப்படின்னு. அப்ப அந்த மார்கண்டேயருக்கு பற்றுவதற்காக யமன் வந்தானே, யோசிக்க வேண்டாமா, கொஞ்சம் யோசிச்சு வர வேண்டாமா, அடியாரனுடைய உயிரை எடுக்கின்ற அந்த உரிமை, அதை கொண்டு அதை எடுத்து செல்லுகின்ற வழியை எடுத்து செல்லுகின்ற நிலையிலே ஒரு அடியாரை துன்பப்படுத்தி விடுவான் என்கின்ற அந்த பழி வந்து சேர்ந்துடும் இல்லையா, யோசிக்கணும்ல, அடியாரை அந்த மனதை துன்பப்படுத்துகின்ற நிலைன்னா சும்மாவா. திருமூலர் சொல்றாரு இதுக்கு எப்படி வந்து இதற்கு ஒரு தண்டனைன்னு சொன்னா, திருமூலர் வந்து பயங்கரமான தண்டனையா சொல்றாரு. அப்படி அடியார் மனதை கலங்க செய்தல் அப்படிங்கிறது ரொம்ப 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 நிலை, அது அந்த பழி வந்து சேர்ந்துரும்னு கொஞ்சம் யோசிச்சானா அப்படின்னு கேக்குறாரு. பழியோரா காலன் உயிர் செற்ற காலனாய கருத்தனார், ஏன் அவன் சிந்திக்கல, அதுதான் அங்க நுணுக்கம், ஏன் அவன் சிந்திக்காம போயிட்டான், அவனுக்காக தெரியாது. காலன் என்ற நிலையிலே, அறநிலை என்கின்ற நிலையிலே இருக்கக்கூடிய அவனுக்கா தெரியாது, எந்த உயிர் என்ற நிலையிலே அடியார் என்கின்ற நிலையிலே போய் எடுக்கின்ற பொழுது நமக்கு அந்த பழி வரும்னு அவனுக்கு தெரியும். ஆனா அந்த பழி வந்தாலும் பெருமானுடைய திருவடி பட்ட பிறகு எந்த பழிதான் இருந்தால் என்ன, அத்துணையும் நீங்கிடும். அற்புதமா சொல்லுவார், என்ன சொல்லுவார், ஏற்று வந்து எதிர் தாமரை தாழ் உறும் கூற்றம் அன்னதோர் கொள்கையன் கொள்கையேன்னு நிறுவுவார் மணிவாசக பெருமான். திருவாசகத்திலேயே ரொம்ப அற்புதமான பாடல், ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன் ஏற்று வந்து எதிர் தாமரை தாழ் உறும் கூற்றம் அன்னதோர் கொள்கையன் கொள்கைனர். இன்னிலிருந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறார், என்ன எப்படி வந்து இந்த கூற்றுவன் உன்னை எதிர்த்த உடனேயே நீ வந்து உன்னுடைய திருவடியை காட்டி அவனை உதச்சே இல்லையா, இன்னைக்கு நான் உன்னை எதிர்க்கிறேன்பா, அப்பாவது நீ வந்து என்னை எதிர்க்கிறான்னு சொல்லி நீ காலில் உதப்பல, அப்போ உன் திருவடியை கண்டுபிடிச்சு நான் பிடித்துக் கொள்ளுகின்றேன். ஆகவே கூற்றம் அன்னதோர் கொள்கை என் கொள்கைன்னு விரும்புறார். அப்புறம் என்னத்துக்கு பழியை ஓர வேண்டும், ஆகவே பழி என்பது பெருமானுடைய திருவடி பட்டால் அத்துணையும் நீங்குகின்ற நிலையை காட்டுவது இந்த நான்காவது திருப்பாடல். ஐந்தாவது திருப்பாடல் பாடி நாம நிறைவு
செய்வோம்.
ஈர்க்கும் புனல் சூடி இளவன் திங்கள் முதிரவே பார்க்கும் அரவம் பூண்டாடி வேடம் பயின்றார். பெருமானுடைய வேடம் பல பல வேடங்கள். பெருமானுக்கு இதுதான் இப்படிதான் வருவார்னு நினைச்சா அது மிகப்பெரிய தவறு. ஏன்னா அப்படி நினைச்சவர் தான் சுந்தரர் பெருமான். பெருமான்னா இப்படி வந்துருவாரு, தலையில பெற இருக்கும், கையில சூளை வச்சிருப்பாரு, மான்மரி இருக்கும், இப்படிதான் வருவார் பெருமான்னு நான் நினைச்சிட்டு இருந்தா திடீர்னு வயதானவரா வந்து காலை எட்டி உதச்சிட்டு போயிட்டார். தம்மானை அறியாத சாதியார் உளரும் சடைமேற்கொள் பிறையானை விடை மேற்கொள் விகிர்தன். விகிர்தன் என்பதாக சொன்னால் பல வேடங்கள் எடுக்கக்கூடியவர். பனைக்கை மும்மத வேடம் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பலக்கூத்தனை திணைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ. அப்பரு பெருமான் கேட்கிறார், அனைத்தும் வேடமாம் அம்பலக்கூத்தன் இதுன்னு சொல்லி அவருக்கு என்ன வேடமா இப்படிதான் இருப்பாருன்னு கொடுக்க முடியுமா என்ன? கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குந்திலே. என்ன கோலம்னு நான் சொல்றது, கணக்கிலா திருக்கோலம்னு அதை அப்படியே கொண்டு வந்து கன்சாலிடேட் பண்ணி கொடுக்கிறார் மணிவாசக பெருமான் திருக்கழுக்குன்ற பதியத்தில். அப்படி ஈர்க்கும் புனல் சூடி, ஈர்க்கும் புனல் என்னங்க? இது ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. ஈர்க்கும் புனல் சூடி இளவன் திங்கள் முதிரவே பார்க்கும் அரவம். பெருமான் தலையில நடக்கிற ஒரு செய்தி சொல்ற, இந்த அரவம் பிறை திங்கள் இந்த கங்கை இந்த மூணுத்தை வச்சுக்கிட்டு தான் அத்தனை ஓடும். இந்த மூன்றும் இல்லாத பாடல்கள்னு நீங்க எங்கேயுமே எடுக்க முடியாது. இந்த மூன்றும் பெருமான் இடத்துல எல்லா இடங்களிலேயும் எல்லா இடத்திலேயும் இந்த மூன்று வந்துகிட்டே இருக்கும். இந்த அரவம் எப்படா மதிய பிடிச்சு விழுங்களான்னு காத்துட்டு இருக்கும். அப்படி காத்து கொண்டிருக்கின்ற நிலையிலே இது போய் அதுல ஒளிஞ்சிக்கிறதும் கங்கை நீரிலே மூழ்குவதும் இப்படி பல இடங்கள் அமைந்திருக்கின்ற நிலையில இப்ப ஞானசம்பந்த பெருமான் காட்டுறது என்னன்னா, இந்த அரவம் இப்போ ஒரு புதுசா ஒரு முடிவு எடுத்திருக்கான். என்னன்னாரு, இது பிறையா இருக்குது, கொஞ்சம்தான் இருக்கு, சாப்பிடறதுக்கு முழுசா வயிறு நிறையாது, இது எப்ப முழு மதி ஆகுமோ அது வரையிலும் வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இதை விழுங்கலான்னு இந்த அரவம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். முதிரவே பார்க்கும் அரவம், முதிரவே பார்த்தல். ஆனா என்னைக்காவது அது முதிருமானா க்வெஸ்சன் மார்க். என்னைக்காவது பிறையா தூடினதுக்கு அப்புறம் அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த மதி தேயும் வளரும் தேயும். ஆனா பெருமானிடத்தில இருக்கக்கூடிய பிறை என்றும் பிறையாத்தான் இருக்கும். ஏன்னா அது ஆன்மாவாகிய பிறை, அது எப்பவுமே துறையுடையதுதான். ஆன்மா அறிவிக்க அறிவதுதான் ஆன்மா. அறிவித்தால் அறிகின்ற நிலையிலே இருக்கக்கூடிய மதி என்கின்ற நிலையிலே மதியுண்ட மதியான அமுத வள்ளியேன்னுவார் தாய்மான பெருமான். இதுல மலைவளர் காதலின் ஒரு பகுதி தாய்மான சுவாமிகள் ரொம்ப அற்புதமா பாடியிருக்கக்கூடிய நிலை. முதல் பாடல்ல சொல்லுவார், என் மதியுண்ட மதியான அமிர்த வள்ளின்னு. அப்படி மதி என்கின்ற நிலையிலே அது இருக்கு. அதுல ஒன்னே ஒண்ணுதான், ஈர்க்கும் புனல்னு சொன்னார்ல, அது ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. ஏன் ஈர்க்கும் புனல்? பொதுவான ஒரு ஒரு இலக்கிய நிலையிலே அதை பார்க்கின்ற நிலையிலே இருக்கின்ற பொழுது என்ன ஆகும்னா, ஈர்த்தல் என்பது இழுத்து செல்லுதல், புனல் என்பதாக சொல்லுகின்ற போது அதை அடித்து பிடிச்சுக்கிட்டு கங்கை நீர்ன்னு சொன்னா சும்மாவா? அந்த கங்கையினுடைய வெள்ளம் என்பது எல்லாவற்றையும் அடித்து இழுத்து கொண்டு போகின்ற அளவிற்கு வேகமாக செல்லும் கங்கை என்கின்ற நிலையிலே ஒரு பக்கம் நிற்க திருஞான சம்பந்த பெருமானை விஞ்ஞான கண்கொண்டு காணுகின்ற ஒரு இடமாம். திருஞான சம்பந்த பெருமான் இப்ப பல இடங்கள்ல திருவண்ட பகுதியில் இல்லாத விஞ்ஞானமா? அப்படி திருஞான சம்பந்த பெருமான் ஒரு விஞ்ஞான கருத்தை அமைக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கும் நம்முடைய கடலிலே அலை என்று சொல்லக்கூடிய அலை தோன்றுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய சந்திரனுடைய ஈர்ப்பு சக்தி. மேலே இருந்து அந்த சந்திரன் வந்து அதனுடைய ஈர்ப்பு சக்தியினால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய அந்த நீரானது ஈர்த்து ஈர்த்து அலையாக அது வருகின்றது. ஈர்க்கும் புனல் என்பதாக சொல்லுகின்ற போது பக்கத்துல சந்திரன் இருக்கின்ற காரணத்தினாலே அது இந்த நீரை ஈர்க்கும் என்பதாகிய அந்த விஞ்ஞான கருத்தை கிராவிடேஷனல் போர்ஸ் இல்லீங்களா சார், டைடல் வேவ்ஸ், ஹவு தி டைடல் ஜெனரேட்ஸ். இது சூரியன்ல இருந்தும் அது இப்ப வருதுங்க, சூரியனுடைய ஈர்ப்பு சக்தியும் இருக்கு. அப்பதான் இன்னொரு பாயிண்ட் சொல்றான், என்றைக்கு சூரியனும் பூமியும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டிலே வருமோ அப்பொழுது வேவ்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமா இருக்கும். நியூ மூன் டே, புல் மூன் டே, இந்த ரெண்டு நேரத்திலையும் பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும், அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு ஏன் ஜாஸ்தி இருக்குன்னா, ஒரு இந்த நிலவினுடைய ஈர்ப்பு சக்தி மட்டும் அல்ல, இந்த சூரியனுடைய ஈர்ப்பு சக்தியும் அதுல சேருகின்ற காரணத்தினால இன்னும் அதிகமாக அது தோன்றுகின்றது என்பத ஞானசம்பந்த பெருமான் போகின்ற போக்கிலே ஈர்க்கும் புனல் சூடி என்கின்ற அந்த ஈர்க்கும் என்ற சொல் புவியீர்ப்பு, சந்திரனுடைய ஈர்ப்பு, லா ஆஃப் கிராவிடேஷனல் போர்ஸ், அப்படி அத்துணையும் கொடுத்து செல்லுகின்ற ஒரு இடமாக அதை கருத வேண்டும் என்பதாக அமைத்து இனி வருகின்ற 6 முதல் 12 பாடல்கள் வரை அடுத்த வகுப்பிலே நாம் சிந்திப்போம் என்பதாக சொல்லி இந்த அளவிலே நாம் இந்த பதிகத்தினுடைய சிந்தனையை நிறைவு செய்து இந்த வகுப்பினை நிறைவு செய்யும்.